ಅವ್ಯಾಖ್ಯ ಪ್ರಕಟಜ ಪರಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ಯುವಾನಂ ವಶಿಷ್ಠಾಂ ದೇವತ ಸೃಗಡೈರಾವೃತಂ ಬ್ರಹ್ಮನಿಷ್ಠೈಃ ಆಚಾರ್ಯೇಂದ್ರಂ ಕರಕಲಿತ ಜನ್ಮೋದ್ರಮಾನಂದ ಮೂರ್ತಿಂ ಸ್ವಾತ್ಮಾರಾಮಂ ಮುದಿತ ವದನಂ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಮೇಡೇ ವಿಶ್ವಂ ದರ್ಪಣ ದೃಶ್ಯಮಾನ ನಗರೀ ತುಲ್ಯಂ ನಿಜಾಂತರ್ಗತಂ ಪಶ್ಯನ್ನಾತ್ಮನಿ ಮಾಯಯಾ ಬಹಿರಿವೋದ್ಭೂತಂ ಯಥಾ ನಿದ್ರಯಾ ಯಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಗುರುದೇ ಪ್ರಬೋಧ ಸಮಯೇ ಸ್ವಾತ್ಮಾನಮೇವಾದ್ವಯಂ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುಮೂರ್ತಯೇ ನಮಃಇದಂ ಶ್ರೀ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ. ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಅಷ್ಟಕಂ ಭಗವತ್ಪಾದಾಳ್ ಅನುಗ್ರಹ ಪಣ್ಣಿನ ಸ್ತೋತ್ರಂ. ಅಂದ ಭಗವಾನುಡಿಯ ಅನುಗ್ರಹದನಾಲ್ ನಮಸ್ತೆ. வாழ்க்கையில இடையூறுகள் இல்லாமலும் மனசு நிறைவோடையும் சரீரம் ஆரோக்கியமாகவும் ஞான விருத்தியும் ஏற்பட்டோம்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பகவத்பாதால் பண்ணினான எல்லா ஸ்லோகங்களையும் பார்ப்போம்ங்கிற ஒரு சங்கல்பம். இதுவரைக்கும் உபனிஷத்துகளை பார்த்தோம். இங்கே பகவத்பாதால் பண்ணதான ஸ்லோகங்கள்ல சௌந்தர்யஹரி சிவானந்த லஹரி இப்படிப்பட்டதான கிரந்தங்கள் பார்த்தோம். ஆனா இன்னும் சில முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு. அவைகள் சுப்பிரமணிய புஜங்கம், கணேச புஜங்கம், தேவி மானச ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான சில ஸ்லோகங்கள் இருக்கு. அத பார்க்கக்கூடியதான வாய்ப்பு ஏற்படல. அதற்காக இப்ப என்ன பண்றோம், ஆச்சாரியால் பண்ணியிருந்தான எல்லா ஸ்லோகங்களும் அது மைனர் ஒர்க்ஸ் ஆச்சாரியாளுடைய ஸ்லோகங்கள்னு சொல்லி போட்டிருக்க புஸ்தகமே, அதை வாங்கிட்டா வரிசையா எல்லாம் பார்க்கலாம். சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் இப்படி நிறைய ஸ்லோகங்கள், சாதாரணமா யாரும் பார்க்காதான ஸ்தோத்திரங்கள் அவைகள்லாம் இருக்கு. அதனால முதல்ல கணபதியினுடைய ஒரு ஸ்லோகம், கணபதி பஞ்சரத்னம், அதற்கு பிறகு சுப்பிரமணிய பஞ்சரத்னம், ஏதன் மத்தியில மாத்ரு பஞ்சகம், இப்படி சில இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வரிசையா எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது குரு பிரசாதம். அந்த குரு அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான குரு ஸ்தோத்திரமா இருக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு முதல்ல பார்ப்போம். இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு இருக்க, அஷ்டகம்னு சொன்னா எட்டு ஸ்லோகங்கள்னு அர்த்தம். ஆனா இதுல பத்து ஸ்லோகங்கள், பதினோரு ஸ்லோகங்கள் இருக்கு. பதினோரு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகம் மௌன வியாக்கியான்னு சொல்லிட்டு பார்த்தல, இது தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு சேர்ந்தது இல்ல. இது அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இப்படி லலிதா சஹஸ்ரநாமம்னு சொன்னா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞின்னு சொன்னா முதல்ல சிந்தூர் ஆர்ட விக்கிரகம்னு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்க சொல்லும் பொழுது முதல்ல விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரஹான்னு சொல்றதா இருந்தாலும் பூபாதவ் யசேனாரிஹின்னு ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, அதே போலயே இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு தியான ஸ்லோகம் மௌன வியாக்கியாங்கிற ஸ்லோகம். கடைசியில சர்வாத்மஸ்வமிதி ஸ்புடீகிருதமிதம் அப்படின்னு இருக்கிற ஸ்லோகம் இருக்கு பார்த்தா, அது பலஸ்ருதி. இந்த ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு, ஒன்பது ஸ்லோகங்கள். ஒன்பது ஸ்லோகங்கள்ல நடுவுல ஒரு ஸ்லோகம் பின்னால யாரோ சேர்த்தாரு சொல்றா, இருந்தாலும் அதுவும் நன்னா இருக்கிறதுனால இதோட சேர்த்து படிச்சுட்டோம். அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது கடைசி கிளாஸ்ல சொல்லுவேன். இப்பதான் இன்டர்போலேஷன் எது யார் ஜாஸ் பண்ணினா இந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு. அது ஏன் அந்த ஸ்லோகம் தனியா சேர்த்திருக்காரு எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி கண்டுபிடிச்சு, அதுக்கு ஒரு யுக்தி இருக்கு. இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமானது பதினோரு ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கு. தட்சிணாமூர்த்தி அட்டகம்னு சொல்லுவோம், இருந்தாலும் பதினோரு ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாமூர்த்தின்னு சொல்றமே இதுக்கு என்ன அர்த்தம், தெக்க பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி, தட்சிணம்னு தெக்கு, தெக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதனால தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ரொம்ப சொல்ற நன்னாத்தான் இருக்கு. ஆனா அவர் தெக்க பார்த்துட்டு உட்கார்ந்தா நீங்க எங்க பாக்குறேன், படக்க பார்த்துருக்க. ஆனா உங்களுக்கு தெக்குத்தியார் பயம் இல்லைன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, யம தர்மராஜாவுடைய பயம் இல்ல உங்களுக்கு. சிவநாமஸ்மரணம் இருந்ததுன்னா கிங்கரிஷேவேமயமஹா, அந்த பகவானுடைய நாம சொல்லும் பொழுது அவரை மனசால் நினைச்சணும். சந்திரசேகர மாத்திரையே மம டிங்கரிஷ்யதி வை யமா, அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இனிமேல யம பயமானது கிடையாது அப்படின்னு விசேஷமாக சொல்றதுக்காக தட்சிணாமூர்த்தின்னு சொல்றது. இன்னொரு அர்த்தம் என்ன, தாட்சிணியம் இருக்கக்கூடியதான மூர்த்தி. தாட்சிணியம்னா நமக்கு எப்பாவது நம்ம எப்படியாவது வழக்கு ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு தாட்சிணியம். அதே போலயே நம்ம பாருங்க, யாராவது பத்திரிக்கை கொடுக்கறா கல்யாணத்துக்கு, நம்மளால போக முடியல, இல்லாத போனாலும் போய் தான் ஆகணும் சார், தாட்சிணியம்னா அப்படிங்கிறது. இந்த தாட்சிணியம்னா என்ன அர்த்தம், நம்ம போய்த்தான் ஆகணும், நம்மளால முடியாத போனாலும் கஷ்டத்தை சகித்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு சகாயம் பண்ணணும், அவ சொன்னபடி நம்ம கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கே, இதுக்கு தாட்சிணியம்னு பேர். தட்சிணனா இருக்கனுடைய பாவத்துக்கு தாட்சிணியம்னு பேர். சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தேல, அவளுடைய சொல்ல தட்டப்படாதுங்கிற ஒரு எண்ணம், நமக்கு கட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்டதான தாட்சிணியத்தோட கூடின மூர்த்தி அவர். என்ன குருமூர்த்தியும் இல்ல, குருங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், குகாரோ ஷந்தகாரஸ்யாருகார தன்னிரோதக, என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது போனாலும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கு நல்ல கொழிக்கு கொண்டு வரணும், இதுதான் குருவுடைய நிலை. குருங்கிறபடி நீங்க ரெண்டு சாஸ்திரங்கள் வாசிச்சவங்க அப்பதான் என்னால சொல்ல முடியும், எனக்கு டைம் இல்லை, எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லப்படாது. குருங்கிற இப்படி ஒண்ணுமே தெரியாம வந்திருந்தாலும் அவனுக்கு தனக்கு சமானமாக ஆக்கணும், இதுதான் குருவுடைய சுரூபம். குரு என்ன பண்ணிட்டு இருக்கார், சிஷ்யனை விட கீழ்நிலைக்கு இறங்கி சிஷ்யனை தன்னை விட உயர்ந்ததான நிலைக்கு ஏத்துறவர், அதான் குருஸ்வரூபம். ஆகையால் குகாரோ ஹந்தகாரஸ்யா ருகாரஹா தன்னிரோதக, அவளுடைய அறியாமையை போக்கடித்து அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை சம்பாதித்து கொடுக்கிறவருக்கு குருன்னு பேர். அப்படிப்பட்டதான குருவாக இருக்கார் தட்சிணாமூர்த்தி. எப்படி குருவா இருந்தார், அவர் பாட்டுக்கு கைலாசத்துல இருந்தார், ஆத்மாராமனா இருந்திருந்தார். ஆத்மாராமனா இருக்கக்கூடியதான அவரை சிஷ்யாள் யார, சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதர்னு நாலு பேர். இவாளுக்கு ஆத்ம ஜானம்னா ரொம்ப இஷ்டம். நாம எல்லாம் பாருங்க, லட்டு இஷ்டம் இட்லி இஷ்டம்னு சொல்றோம், காரணம் எது வேணும்னா இது வேணும் அப்படிங்கிறோம். அந்த இஷ்டம்ங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம், இச்சா விஷயம், நாம் அதை விரும்புவது. ஸோ எது விரும்புகிறோமோ அது இஷ்டம்னு சொல், எனக்கு இஷ்டம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே போல எல்லோரும் ஒவ்வொன்றும் விரும்புகிற, இவா எதை விரும்பிட்டு இருக்கா, ஆத்ம ஜானத்தை விரும்ப, ஏன்னா நாம் அதை ஏன் விரும்பலை தெரியுமோன்னு நமக்கு அது இல்லை, அது வந்துருச்சுன்னா அதையே விரும்புவோம், அது தெரிஞ்சதுன்னா அதை விரும்புவோம், அதை தெரியல நமக்கு. நமக்கு இந்த லௌகிகமான விஷயங்கள் தான் இருக்கு, இதுலயே சுகம் இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம்னா, நாம் லௌகிகமான விஷயங்கள் எது எது இருக்கோ, நல்ல வாசனை, நல்ல சொல்லு, நல்ல தின்பண்டங்கள், இவைகள்லயும் பார்த்து இவைகள்னாலதான் நமக்கு சுகம் வருகிறது எனக்குடையதான எண்ணத்துல இருந்து கொண்டு இதையே வேணும் என்று நம்ம கருதி கொண்டிருக்கோம். ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கு, எது இருந்தால் இனிமேல கஷ்டமே இருக்காதோ, எப்பொழுதுமே ஒரு துன்பமே வராதோ, துன்பமே தோணாதோ, அப்படிப்பட்டதாரும் ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால நாம் அதை ஆசைப்படல. ஏன்னா இந்த ஆசைங்கிறது எப்ப வர தெரியுமோ, நான் அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு சாஸ்திரத்துல சொல்லி, எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், அது சாஸ்திரத்தை சொன்னா புதுசா இருக்கா மோல மாதிரி காணப்படும், கேட்ட பிறகு எனக்கு தெரியுமே சார் மொழி. இப்ப ஆசை எப்ப வருது சார், யோஜனை பண்ணி பாருங்க, முதல்ல அந்த பொருளை அறிந்தால் தான் ஆசை வரும். ஸோ ஜானாதி இச்சதி யததே, பொருளை அறிகிறான், அப்பொருளில் ஆசைப்படுகிறான், பிறகு அப்பொருளை அடைய முயற்சி செய்கிறான். தெரியாத பொருளுக்கு உங்களுக்கு ஆசை வருமா, வரவேறாது. இந்த பொருள் வேணும் எனக்கூடியதான ஆசை வரணுமே, ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் இருக்கு என்கிறது நீங்க அறியணும், அது கண்ணால பாக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. சொர்க்கலோகம் வேணும்னு நினைக்கிறோம், பார்த்துருக்கோம் சொர்க்கலோகத்தை, கேள்விதான் பட்டிருக்கேன், அங்க என்ன கல்பவருஷம் இருக்கா சார், அது கீழே போய் நம்ம கேட்டோம்னா எது கேட்டாலும் கொடுக்குமா, அது போல இருந்ததுன்னா ஒரு கொடியால் அதை ஒரு சின்ன கிளைய உடச்சு கண்டு நம்ம ஆசை பாக்கடல வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் ஆசை வருது. ஆனா விவகாரம் என்ன, அது முன்னால நீங்க தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு அறியப்பட்டிருக்க பிறகு அதுல ஆசைப்படுவேன், அதுல ஆசைப்பட்ட பிறகு ஆசை உங்க மனசுல வந்துருதுன்னு வச்சுங்களேன், இனிமேல உங்களால சும்மா இருக்க முடியாது. இந்த ஆசையா அந்த என்ன பண்றத மனுஷனை தூண்டிட்டே இருக்க, இது வேணும்னு நினைச்சே உனக்கு இஷ்டம் நீ அதை முயற்சி பண்ணு அடை 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 அப்படின்னு அதை அடையறதுக்காக மனுஷனை தூண்டிண்டே இருக்கு. காமயேஷ பிரவர்த்தகா அப்படின்னு அது உங்களை தூண்டிண்டே இருக்கு. இப்படி லோகத்தில் நடக்கிறது. அதே போலயே இந்த சனக்காதிகளுக்கு ஆத்ம ஜானம் தெரிஞ்சிருக்க, அந்த அறந்த அனுபவிச்ச அந்த ஆத்ம ஜானத்தை எப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருக்கணும்னு பார்க்கிற. ஏன்னா நம்ம என்னதான் உயர்ந்ததா நிலையில இருந்தாலும் மறுபடியும் இந்த சம்சாரத்துக்குள்ள இருந்தா மாட்டிக்கிறோம். என்னதான் வேதாந்தம் வாசிச்சாலும் என்ன இருந்தாலும் ஆத்துக்கு போறதுமே அந்த சூழ்நிலைகளை பிடிச்சுக்கிறது. அது பிடிச்சுக்காம அந்த நிலையிலேயே இருக்கணும், அப்படியே ஆனந்தமான நிலையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணும். அதற்காக என்ன பண்ணினா பரமேஸ்வரனை தியானம் பண்ணின. ஏன் சார் மகாவிஷ்ணுவை வேற யாராவது தியானம் பண்ணப்படாதா? பண்ணிருக்கலாம். அவ என்ன நினைச்சா அஜ்ஞானம் இச்சேன் மகேஸ்வராது. ஒவ்வொருத்தர் பகவான் இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல பார்க்கலாம், அது சுலபமாக அடையலாம், நிச்சயமாக அடையலாம் அப்படின்னு. இப்ப ரெவின்யூ ஸ்டாம்ப் வேணும்னு நீங்க நினைக்கிறேன், எங்க போறேன் போஸ்ட் ஆபீஸுக்கு போனேன்னா நிச்சயமா கிடைக்கும். பெட்டி கடையில போனா கிடைக்குமா கிடைக்காதான்னு? கிடைக்கலாம். நான் வேண்டாம்னா சொன்னேன் அதோட மட்டும் சில சமயத்துல கிடைக்கும், சில சமயத்துல இல்லையம்பா. ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல போனா நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே பரமேஸ்வரனிடத்துல ஞானம் எப்பொழுதும் இருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கர அதிச்சே சில சிலது சில பேருக்கு எப்பவுமே இருக்கு. உடம்புல ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சூரியனை வழிபடணும். ஆரோக்கியம் பாஸ்கர அதிச்சே நம்மத்துல எப்பொழுதுமே காசு இருக்கணும், தொட்ட இடத்துலாம் காசு இருக்கணும், நிறைய காசு இருக்கணும், சௌக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிடனா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு ஹோமம் பண்ணணும், அக்னிய ஹோமம் அக்னிய பூஜை பண்ணணும் அப்படின்னு இதை பண்ணினால் உங்களுக்கு வீடு நிலைக்க தங்கம் இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாமும் இருக்கு. ஸ்ரீயம் இச்சேத் உதாசனாத். பிறகு ஞானம் மகேஸ்வர அதிச்சே, ஞானமானது வேணும்னா பரமேஸ்வரனை வழிபடணும். மோட்சம் இச்சே ஜனார்தனாத், மோட்சம் வேணும்னா பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் இப்படின்னு சொல்றது. இவளுக்கோ ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்காக என்ன பண்ணின? பரமேஸ்வரனை வழிபட்ட. பரமேஸ்வரன் பார்த்தாரோ எப்ப மிக உயர்ந்ததான மனுஷன், நல்ல எண்ணம் உள்ளவா, வைராக்கியம் உள்ளவா, இவாளே கேக்குறான்னு நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம்மளுடைய ஒரு வசதியை குறைச்சுண்டாலும் பரவாயில்ல, இவாளுக்காக வரணும் அப்படிங்கறதுக்காக கைலாசவாசியா இருந்தவர், பார்வதி பரமேஸ்வராளாக இருந்தவர் என்ன பண்ணினார்? அம்பாளை தனியா இருக்க சொல்லி தான் வடமுட்சத்துக்கு மூலத்துல உட்கார்ந்து ஆலமரத்து அடியில உட்கார்ந்து என்ன பண்ணார்? தியானம் பண்ண தொடங்கினார். அந்த பரமேஸ்வரனுடைய திக்கு திக்குல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான தியான மூர்த்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூர்த்திக்கு தான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த வடிவம் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு வடிவத்துக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். மூர்த்தின்னா உருவம்னு அர்த்தம். தட்சிணாமூர்த்தி தாட்சிணியம் உள்ளதான உருவம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படி உட்கார்ந்து இருக்கார். அவர் இந்த உட்கார்ந்து இருக்கிற கோலம் இருக்கு பார்த்தீங்களா, அவரை என்ன பண்ணினார்? பேசி சொல்றதுங்கிறது ரொம்ப குறைச்சது. சில விஷயங்களை பேசலாம், சில விஷயங்களை பேச முடியாது. உபதேசம் பண்றதுன்னு சொன்னா சாதாரணமாக சில பதார்த்தங்களை உபதேசம் பண்ணலாம். வாயால சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சில பதார்த்தங்கள் தான் முடியும், எல்லாத்துக்கும் முடியாது. நாம சொல்லக்கூடியது ஏதாவது எடுத்து சொல்லுங்களேன் அப்படிங்கிறேன், எடுத்து சொல்லலாம், எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது. டாக்டர் கிட்ட போறார், தலைவலியா இருக்குன்னு, தலைவலின்னு தான் சொல்ல முடியும். எப்படிப்பட்டதான தலைவலி உங்களுக்கு தெரியும்? மைக்ரைன் தலைவலியா இல்ல சாதாரண தலைவலியா? அதுவே ஆயுர்வேத டாக்டர் தான் ஒவ்வொன்னா கேக்குற. பின்னால குத்துறா போல வந்ததா, உலக்கையால இடிக்கிறா போல வருதா, முதல்ல கொஞ்சமா வந்து வளர்ந்துட்டே போறதா, இல்ல வரும்பொழுதே மேல வந்துடுறதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னா, ஐயா முதல்ல எனக்கு தலைவலி, உங்க கேள்வி இதை விட ஜாஸ்தியா தலைவலியா கொடுக்கறது அப்படியும் பெண். ஆனா இந்த தலைவலி எப்படிப்பட்டதுன்னு உங்களால எடுத்து சொல்ல முடியுமோ? முடியாது. தலைவலின்னு ஜென்ரலா சொல்லலாம். அதே போலயே ஒரு சின்ன பொண்ணு 4 வயசு, உனக்கு வெக்கம் இல்லையான்னு வச்சார். வெக்கம்னா என்னதுன்னு கேட்டுட்டா, எப்படி வெக்கம்னு சொல்லுவேன் அந்த குழந்தைக்கு? சோ இந்த விவகாரங்கள்லாம் இன்னொரு 15 வருஷம் ஆகட்டும் உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்க இப்ப என்ன கேக்குறாவ? அப்ப நிறைய விஷயங்கள் நாம் எடுத்து சொல்ல முடியாது. சிலது சால வரைக்கும் அனுபவ வேத்தியமே காணி அப்படிங்கிறது தியாகராஜா சொல்லும் பொழுது இத அனுபவிக்கலாமே தவிர எடுத்து சொல்ல முடியாது. ஆகையால் அவர் பார்த்தாராம், இவாளோ ஞானத்தை கேட்கிற, அவளுக்கு ஞானம் கொடுக்கணுமே, ஆனால் நான் எப்படி இருக்கணும் அந்த நிலையில நான் இருக்கணும். அந்த நிலையில நீங்க இருந்தேன்னா பக்கத்துல இருக்கிறப்ப தானா புரியும். ஒரு மனுஷனுக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும் அப்படின்னா நாம் அறிந்தவாளா இருந்துட்டு அங்க இருந்தோமே, ஏன்னா அவ சாதாரணமா பேசும் பொழுதே அறிவு தானா வந்துடும். இத நம்ம நாட்டுல சொல்லி கொடுக்க கூடியதான ஒரு வழி, ஏதோ அப்படின்னு கிடையாது. எது வேணுமையானால் அதுக்கு பரிபூர்ணமா இவரிடத்துல இருக்கணும். அந்த பூர்ணமான ஒரு நிலை இருந்ததையானால் இந்த சந்நிதியிலேயே எல்லா ஞானமும் வரும் அப்படின்னு அவர் ஞானமூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்க. அறிவானது நமக்கு எப்படி வருது? ரெண்டு விதமான அறிவு இருக்க. என்னது? ஒண்ணு அப்படியே நோற்று பணிய வேண்டியது, புஸ்தகம் புஸ்தகம் நோற்று. இது சாதாரணமாக ஸ்திரீகள் போட்ட நோற்றுன்னு சொல்லுவா, தப்பது. ஏன்னா அவாதான் நோற்று பண்ணல, புருஷன் நோற்று பண்ணலையே, இவனுக்கு தெரியல. நாங்கெல்லாம் ருக்வேதம் 1000 பக்கம் நோற்று விவகாரம் என்ன எங்க சொன்னாலும் எனக்குன்னு டக்குன்னு சொல்ல வேண்டியது. அந்த சின்ன வயசுல வியாக்கரம் இது சம்ஸ்கிருதம் வாசிங்கன்னா ஒரு 300 பக்கம் அமரகோஷம் டிக்ஷனரி நோற்று. விவகாரம்னா சாதாரணமா இது அது இல்ல, அமர்கோஷம்ங்கிறது டிக்ஷனரி, அமரானு கரா தேவா அப்படின்னு ஆரம்பிச்சு நோட்டுதான். இப்படி அப்ப அர்த்தமும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. சப்த மஞ்சரி நோட்டு பண்ணிட்டு போ, தாத்து மஞ்சரி நோட்டு பண்ணிட்டு போ. அப்ப பையனுக்கும் தெரியாது, இவ பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்கார், அவருக்கும் அர்த்தமாக நோட்டு பண்ணிவிட்டான். ஆனா இது உபயோகப்படுத்துறப்ப நமக்கு நல்லா தெரியாது, இதனுடைய உபயோகம் நல்லா தெரியுது. ஆகையால் நோட்டு பண்றதுன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிறது, எப்ப எது இருந்தாலும் இது இங்க இருக்கு புத்தகத்தை பார்க்காம நோட்டு பண்றது. நம்ம நாட்டுல பண்டித்தாள்னா அவ மூவிங் லைப்ரரி, புஸ்தகஸ்தயா வித்யா பரஹஸ்தனம் காரியகாலே சமயாத்தே நசா வித்யா நசத்தனம். புஸ்தகத்துல இருக்கிற படிப்பும் பேங்க்ல இருக்கிற பணமும் சமயத்துக்கு உபயோகப்படாதுன்ட்டார். இப்படி பண்றல, பேங்க்ல இருக்கிற பணமும்னா அது அங்க இருக்கு, போன சமயத்துல லேட்டா எடுத்தோம்மா, ஏடிஎம்ல போனேன்னா கார்டு உள்ள போயிட்டு வரலைன்னா அது பிறகு காசு இங்க இருந்து வாங்க போறேன். எத்தனையோ கஷ்டங்கள், உமா கையில காசு இருந்தா தான் இருந்தா போல கணக்கு, வேற எங்க இருந்தாலும் அது வந்தா வரலாம் இல்லைன்னு இல்ல, இப்படி ஆயிடுவேன். அதே மாதிரி நம்ம நாட்டுல புஸ்தகம் படிப்புன்னு என்ன இருந்தா நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்றேன், அப்புறம் சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. குருவை கேட்டதுமே டக்குன்னு சொல்லி பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் ஆனாலும். என்ன சார் நினைச்சுட்டு இருக்கேன், அதான் தட்சிணாமூர்த்தி உபாசனம். இப்ப நம்ம படிக்கிறோமே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், அந்த நிலை வரணும். அதனால அவருடைய மந்திரம் என்ன? மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்சா, மஹ்யம் எங்களுக்கு, மேதாம் மேதாம்னு ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி, புஸ்தகத்துல எத்தனை பக்கம் இருந்தாலும் எந்த மூலையில எந்த கோணத்துல இருக்குன்னு எடுத்து சொல்லணும், பார்த்து சொல்றது இல்ல, ஓ அதுவா டக்குன்னு எடுத்து சொல்லணும். அப்படிப்பட்டதான அறிவுக்கு மேதான்னு பேர். இதத்தான் இப்ப இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்க, இந்த மாடர்ன் பாஷையில் ஐக்யூ அப்படிங்கிற பத்தியில இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் அப்படின்னா அந்த என்ன கோஷன்ட்டு, 10 கேள்வி கேட்பா, 8 கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னா உங்க கோஷன்ட் 8, 10க்கு தான் போடுறேன் 8 கோஷன். சில பேர் 2 சொல்லுவா, 2. அப்ப விவகாரம் என்னன்னு, இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு, எதை சொன்னாலும் டக்குன்னு எடுத்து சொல்லக்கூடியதான திறமை. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? மேதாசக்தி. ஸோ கம்ப்ரஸ்டு மெமரி, நம்ம சமயம் நமக்குள்ள இருக்க அந்த சமயத்துல எடுத்ததுன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறது. இது போல சில பேர் என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு ஸ்லோகம் சார் கழுத்துல இருக்க வரல, என்ன வெட்டிய பார்க்க முடியும், சில பேர் கழுத்துல இருக்க வரலையே வரலையே பா, அது இல்லை. அப்படி அந்த தட்சிணாமூர்த்தி உபாசனத்தில் நமக்கு கிடைக்க கொடுக்கிறது என்ன? மேதா. இது ஒண்ணு. அதே மாதிரியே இன்னொன்னு இருக்க, எதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு அந்த சமயத்துக்கு தகுந்தா போல சமாதானம் சொல்லிவிடுவோம். அது ரைட்டா தப்பா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. என்ன இப்படி, அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு பையன் இருந்தான், அவன் என்ன பண்ணினா இந்த ஒருத்தர் சமுத்திரத்துக்கு அழிச்சுன்னு போறேன். அழிச்சுன்னு போனதுமே அவனுக்கு ஒரு டவுட் வந்துருது. சாதாரணமாக சின்ன பள்ள நோண்டினாலும் அங்கிருந்து நிறைய மண் இருக்கு, இவ்வளவு பெரிய மண்ணம் இருக்கு, இந்த மண்ணெல்லாம் எங்க போட்டா அப்படின்னு கேட்டார். இவர் சமுத்திரத்தை நோண்டி இருக்கான்னு சொன்னேன், சகரபுத்திரால் நோண்டினான்னு சொல்றல, அது இருக்கட்டும் நோண்டினா நோண்டட்டும் நான் இல்லேன்னு சொல்லல, ஆனா இவ்வளவு மண்ணும் எடுத்தாரு எங்க போட்டான்னு. இவர் பார்த்தார் மாஸ்டர், அக்கறையில போட்டான்னா அக்கறை எங்க இருக்குன்னா அதான் தெரியலையேட்டார். சமாதானம் என்ன, சமாதானமா இது சமாதானம் இல்ல, இது அந்த பையனுக்கு அந்த சமயத்துக்கு புரியலாமல ஒண்ணு சொல்லிவிட்டார். அப்பதான் இதுக்கு என்ன பேரு, இப்படி சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல பேசி அவளுக்கு திருப்தி படுத்தக்கூடியதான ஒரு நிலை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பிரஜான்னு பேர். இப்ப என்ன சொன்னேன் முன்னால, மேதான் ஒண்ணு பிரஜான்னு ஒண்ணு. மேதாங்கிறது வந்து ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி, அது எப்பொழுதுமே ஷியூரா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், ஏன்னா புஸ்தகத்துல இருக்கிறது பிராமணிக்கமா இருக்கிறது. இந்த பிரஜான் இருக்கு பதிலா பிரசன்ஸ் ஆஃப் மை, அந்த சமயத்துல ஒரு மாதிரி சொல்லிவிட்டு தப்பிச்சுன்னு வந்துடுறது. இந்த ரெண்டும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேணும். இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடியவர் யாரு, தட்சிணாமூர்த்தி. ஆகையால் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷம் இது. இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, ஏன் சரி, எத்தனையோ மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கால என்ன விசேஷம், ஏன் ஆலமரத்துக்கு வட வீட்டபீனோ வடவருஷத்துக்கு கீழே தான், ஆலமரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன், எதற்காக ஆலமரம்